இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 அப்புறம் 17 இருந்து வாசிக்கப்பட்ட வசனத்தை நம்ம கேட்டோம். மனம் திரும்புதல் என்ற சத்தியத்தை நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். இதனோட முக்கியம் எவ்வளோ, இதனோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். இன்னைக்கு அந்த 17வது வசனத்துல ஒரு 17வது அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு வசனம் எப்படி வருதுன்னா, கடந்த காலத்தை தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனா இப்பொழுதோ எல்லோரும் எங்கும் இருக்கிற மனுஷர்களுக்கு அவர் கொடுக்கிற கட்டளை என்ன, மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லோருக்கும் கட்டளை எடுக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட், இட்ஸ் அ கட்டளை. நான் இந்த உலகத்தை நடத்துற தேவன், உங்களை சிருஷ்டி பண்ண தேவன், உங்களை பராமரிக்கிற தேவன், இந்த நாள் வரைக்கும் உங்களை சுவாசிக்க வைக்கிற தேவன் கொடுக்கிற கட்டளை என்னன்னா, இப்போதும் இன்னுமே நீ இன்னமே மனம் திரும்பு, கடந்த காலம் போகட்டும், இன்னமே நீ மனம் திரும்பணும்னு கட்டளை எடுக்கிறார், விரும்புகிறார், கெஞ்சி கேட்டுக்கிறார், கால உளுந்தாவது கேட்டுக்கிறார்ன்றதெல்லாம் போய் கட்டளை எடுக்கிறார். இட்ஸ் அ கமாண்ட். ஏன் கட்டளை எடுக்கிறார்னா, நம்ம எல்லோரும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். அந்த நாளில் எல்லோரையும் நீதியாக நியாயம் தீர்க்க போகிறார். நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் வயசாவதோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்க வளர்றாங்களோ இல்லையோ, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல, புரியுதுங்களா? அந்த நாள் வரும்போது எதுவுமே முக்கியமா இருக்க போறதில்ல. அந்த நாள்ல நம்ம எல்லோரும் நிக்க போறோம். அடிக்கடி சொல்லுவோம், என்ன பாக்குற இந்த கண்கள் ஒரு வெள்ளை சிங்காசனத்தை பார்க்கும். உங்களை சிருஷ்டித்து, உங்களை பராமரித்து, உங்களை இன்னால் வரைக்கும் காத்த அந்த கடவுள் உங்களுக்கு முன்பதாக நின்று அவருக்கு உங்களை பதில் கேட்கறத நீங்க பார்க்க போறீங்க. அந்த நாள் வரப்போகுது. அந்த நாள்ல ஒரே காரியம் தான் முக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய நித்திய முடிவு, நித்திய நிலைமை, ஒரே காரியம் தான் முடிவு பண்ண போகுது. நீ மனம் திரும்பினியா, அதுதான் முடிவு பண்ண போகுது. அது பயங்கரமான நாள். போதகருக்கு முக்கியமா அந்த நாள் ரொம்ப பயங்கரம். போதிக்கிறேன்னு நான் நின்னுகிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பயங்கரம். ஏன் தெரியுங்களா? யாக்கோபுல என்ன போட்டிருக்குன்னா, அவங்களுக்கு டபுள் ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு எல்லாம் சிங்கிள் ஜட்ஜ்மெண்ட் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போதிக்கிறேன்னு வந்து நின்னு ப்ரீச் பண்றாங்களே, அவங்களுக்கு டபுளா ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நான் மனம் திரும்புதல உங்களுக்கு பிரசங்கிக்காம, கடவுளுடைய முழு ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம, உங்களுக்கு பிடிச்சதா இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டுவாங்க, உங்களுக்கு ரொம்ப விருப்பமா நான் பேசி 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 ஒரு பெரிய சபையை கட்டுறேன்னு வச்சுக்குவோம். அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா, மனம் திரும்புதல சொல்லிக் கொடுக்காம, நிறைய பேருக்கு மனம் திரும்புதல் பிடிக்கிறது இல்ல, அதை சொல்லிக் கொடுக்காம மனம் திரும்புதல்னால உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாம போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நரகத்துக்கு ஒரு ஐஸ்வர்யவான் போனோம். அவன் போன உடனே தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டது என்ன தெரியுங்களா, எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க நரகத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நீங்க பாத்துக்காங்க, தயவு செய்து போய் அவங்க மனம் திரும்பும்படி இப்பவே போய் லாசரஸ் அனுப்புங்கன்னு கேட்டார். ஏன் தெரியுமா? அவங்க 5 பிரதர்ஸ் மேல ரொம்ப அன்புனால இல்ல, நானே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், 5 பிரதர்ஸ் மேல என்ன அன்பு, எனக்கு ஏதாவது செய்யுங்க தானே, எவ்வளவு பெரிய அக்கறை அவருக்கு என்ன, அங்க வந்துருச்சு, அங்கெல்லாம் பிசாசு மாதிரிதான் ஆயிருவாங்க நரகத்துக்கு போனா. என்ன தெரியுமா அவர் கேட்டாரு, அந்த 5 பிரதர்ஸ் நரகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் என் மேல சுமத்தப்படும், ஏன்னா என் வாழ்க்கைய பார்த்துதான் அவங்க வாழ்ந்தவங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு போதகரும் போதிக்கிறவங்க ஒருவேளை அவங்க மனம் திரும்புதல கடவுளுடைய முழு ஆலோசனையை சொல்லிக் கொடுக்காம போனாங்கன்னா, அந்த சபையினுடைய மக்களுடைய எல்லா பாவங்களும் அந்த போதகர் தலைமையில வரும். அதுக்கு தான் ரத்த பலியின் அர்த்தம் பேர் பைபிள். பவுலப்போஸ்தலர் அந்த 20வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு நாள்தோறும் கண்ணீரோடு ஜபத்தோடு என் சொந்த பணத்துல நான் உழைச்சி உங்ககிட்ட ஒரு காசும் வாங்காம வீடுதோறும் இடைவிடாம கண்ணீரோடு தாழ்மையோடு நீங்கள் தேவன் பக்கம் மனம் திரும்பணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதான் சொல்லிக் கொடுத்தேன், முழு ஆலோசனையை நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த நாள்ல எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இன்னுமே உங்க முகத்தை நான் பார்க்க போறது இல்ல, இன்னுமே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லியாச்சு, உங்க ரத்த பலி என் தலைமையில வரக்கூடாது, ஏன்னா நான் சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு போதகர் நல்லா மனம் திரும்புதலை பத்தி சொல்லி கொடுத்துட்டாரு, ஆனா அந்த ஜனங்க மனம் திரும்பலன்னு வச்சுக்குவோம், எவ்வளவோ கெஞ்சி பார்த்து எவ்வளவோ கதறி பார்த்து ஜனங்க மனம் திரும்பலன்னா அந்த ரத்த வலி அந்த போதகர் மேல வராது. புரியுதுங்களா பாயிண்ட்? ஆனா நரகத்துல போய் ஒரு சில போதகர் நினைச்சு பாருங்க, மனம் திரும்புதல்ன்றதே சொல்லி கொடுத்ததுல அவங்க சபை ஒன்றி ரொம்ப பெருசா கூட்டமா இருக்கிறது. அந்த சபை எவ்வளவு பெருகுதோ, எத்தனை ஜனங்க அந்த சபைக்கு வராங்களோ, அவங்க மனம் திரும்பி பாவம் பண்ணி பெற்றிருக்கலாம், ஆனா திரும்பாதபடிக்கு போதகம் செய்யற அந்த போதகர் மேலதான் அந்த மக்களுடைய பாவம் எல்லாம் வரப்போகுது. நரகத்துல இன்னும் ஆழ்ந்த தண்டனை அவங்களுக்கு வரப்போகிற, இன்னும் எவ்வளவு மெம்பர்ஸ் அதிகமாகறியோ உங்க சபையில அவ்வளவோ உனக்கு தண்டனை. யோசிச்சு பாருங்க, அந்த சபையில 3000 மெம்பர்ஸ், இந்த சபையில 5000 மெம்பர்ஸ், ஜட்ஜ்மெண்ட் டேலதான் தெரிய போகுது எத்தனை மெம்பர்ஸ் என்ன ஆக போகுது. புரியுதுங்களா? அதனால நினைச்சாவே நமக்கு நிறைய மெம்பர்ஸ், ஆனா இருக்கிற மெம்பர்ஸ் மனம் திரும்பினா போதும்ன்ற மாதிரி பயமா இருக்கு. புரியுதுங்களா? எவ்வளவு பயங்கரம் அதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய எவ்வளவு கண்ணீரோடு போது பவுல போஸ்டன் சொல்லியிருப்பார், உங்களுடைய ரத்த பலி என் மேல் வராதிருப்பதாக, வராது இருப்பதாக அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அதனாலதான் மனம் திரும்புதல் வந்து என்ன ஆட்கொண்ட ஒரு டாபிக். அதனாலதான் 3 வாரம் யோவானை கொஞ்சம் நம்ம நிறுத்திட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில கொஞ்சம் வாரங்கள் கூட இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா கூட பவுல பொறுத்து சொன்ன மாதிரி வீடுதோறும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன். மனம் திரும்புதல் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படியே திருப்பி திருப்பி அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அந்த நாள்ல வந்து ஒரே காரியம் என்னன்னா, நீங்க மெம்பர்ஸா இருக்கிறவங்க சத்தியத்தை கேட்கிறவங்க வந்து போதகர்களுக்கு பெரிய பயங்கரம், அவங்க அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா தங்க பேசுறவங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்சதா, அவங்களுக்கு விருப்பமானதா, அவங்கள பிளீஸ் பண்றதா, இல்ல கடவுளுடைய ஆலோசனை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பெரிய கடன் அவங்க தலைமையில இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ரத்த பலி அவங்க மேலதான் வரும். எனக்கு தண்டனை வர்றதை விட்டு நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் என் மேல சுமத்துற மாதிரி தண்டனை வரும். புரியுதுங்களா? எவ்வளவு பயங்கரம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். போதகருக்கு பெரிய பயங்கரம் தான். மெம்பர்ஸா இருக்கிற நமக்கு என்னன்னா, எத்தனை வருஷம் இந்த உலகத்துல கிறிஸ்தவனா நான் வாழ்ந்த, இல்ல எவ்வளவு செர்மன்ஸ கேட்டேன், எவ்வளவு பைபிள் படிச்சேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரே கேள்வி கடவுள் என்ன கேட்க போறாருன்னா, நீ மனம் திரும்பினியா, நீ மனம் திரும்பினியா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு இப்ப இருந்தா நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல கேட்கும் போது என்ன கேட்பாரு? பைபிளே கேட்டிருக்காரு, மனம் திரும்புதலின் கனி எங்க? எதுக்கு வாரா வாயில சொல்றது அவரு? ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, மனுஷர்கிட்ட ஏமாத்தலாம், மனுஷர்கிட்ட ஏதோ சொல்லலாம். நீ மனம் திரும்பின ஒரு ஆளா இருந்தா யோவான்ஸ்தானாவே கேட்கல, விரியன் பாம்பு குட்டிகளே கோபாக்கினைக்கு தப்பிச்சுக்கலான்னு ஞானஸ்தானம் எடுக்க வரீங்களா? மனம் திரும்புதல் கனி எங்க? நீ மனம் திரும்பதான் சொன்னா அதுக்கு இருக்கிற கனி எங்க? கேட்க மாட்டார் ஜட்ஜ்மெண்ட்ல. மனம் திரும்புதல் கனி எங்க? நம்ம என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் சொல்லலாம், நான் அத்தனை சபைக்கு போனேன், இவ்வளவு செர்மன்ஸ கேட்டேன், இவ்வளவு சீடிய கேட்டேன், இவ்வளவு ஜபத்தை பண்ண அதை பண்ணேன்னு சொன்னாலும் கனி இல்லாத விட்டா, இத்தனை வருஷம் இருந்தேன்னு சொல்ல கனி எங்க? அதான் கேட்க போறார். புரியுதுங்களா? கனி தராத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும், அதான் ரூல் ஜட்ஜ்மெண்ட்ல. பேச்சு கீச்சு அது பண்ண இதை பண்ண இல்ல, கனி எங்க? கனி தராத எந்த மரமும் வெட்டுண்டு அக்னியில போடப்படும், அந்த ரூலின் படிதான் அவர் நடத்த போறார். அது பைபிள் ஆல்ரெடி போட்டாச்சு. புரியுதுங்களா? அந்த ரூலுக்கு நம்ம எப்படி நிக்க போறோம் யோசிச்சு பாருங்களேன். வேற எதுவுமே நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, எதுவுமே நயா பைசா. கனி எங்க? மனம் திரும்புதலும் கனி எங்க? ஒரு கனி எப்படி ஏற்படும்? ஒரு கனி எப்படி வரும்? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சில நேரத்துல கனியை நம்மளா தயார் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தயார் பண்ணலாம். கனியை தயார் பண்ண முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஒரு சில காரியங்கள் இருக்கு, அதை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா வரக்கூடியது தான் கனி இல்லைங்களா? ஒரு ஒரு கனி வரணும், ஒரு மாங்காய் கனியை நான் சாப்பிடணும்னா ஒரு பூமியை பார்த்து ஒரு மாங்காய் செடியை நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதெல்லாம் பண்ணும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா வருதுதான் கனி. ஆனா ஒரு சில காரியங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்கு கனி வர்றதுக்கு. நான் போய் கனியை பண்றேன்னு கனியை பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம கனி என்னும் போது என்ன பாக்குறோம்? ஒரு கனி வர்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பாக்குறோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போறேன். அந்த உதாரணத்தின் அடிப்படையில இந்த மனம் திரும்புதல் சத்தியத்தை நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மரம் உதாரணம் கொடுக்க போறேன். ஒரு மரத்துல கனி எப்படி வருகிறது? அது உதாரணம் கொடுக்க போறோம். வேதா அது போர்டில் கூட நம்ம எழுதிடலாம்,
உங்களுக்கு ஞாபகமா இருக்கட்டும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கனி வர்றதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவைங்க? நிலம் தேவை. வெரி குட், நிலம். இதான் நிலம். அப்புறம் வேற என்ன தேவை? சீடு. வெரி குட், இதான் ஒரு சீடு எடுத்துக்கணும், மாங்காய் சீடு. அப்புறம் அதுக்கு தண்ணி ஊத்தணும் இல்லைங்களா? தண்ணி ஊத்தணும். முதல்ல என்ன வரும்? செடி வந்துடாது. முதல்ல வேறு வரும், முதல்ல வேறு வரணும். புரியுதுங்களா? ஒரு வேர். இத படிச்சுக்கணும் முதல்ல. இது கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது, இது இருந்தாதான் கனியே வரும். மக்கள் என்ன செய்யறது? இது தெரியாது, மரம் தெரியாது, ஆனா கனி வந்துடணும், கனி வந்துடணும்னு பாக்குறது. இது என்னன்னு படிச்சுக்கணும். ஒரு மன திரும்புதல் கனி என் வாழ்க்கையில வரணும்னா இதெல்லாம் இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பூமி. பூமி என்ன? நம்ம பார்க்கிற ஒரு இந்த நம்ம பார்க்கிற அந்த கேட்டகிசம் வினாவிடை போதகங்கள் வந்து ஒரு டெபினேஷன் மனம் திரும்புதலை பத்தி கொடுக்குது. உலகத்திலேயே அதை விட நல்ல டெபினேஷன் வேற யாருமே கொடுத்ததில்லை. அதை விட ஒரு நல்ல அர்த்தம், அதை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதுதான் ஸ்டாண்டர்ட். அருமையான ஒரு டெபினேஷன், ஒரு அர்த்தம். மனம் திரும்புதல் என்றால் என்ன அப்படின்றதுக்கு என்ன சொல்லுது அந்த டெபினேஷன்? அதாவது மனப்பாடம் இன்னும் பண்ணலீங்களா? ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை குறித்த மெய்யான உணர்வோடு கடவுள் இயேசு கிறிஸ்துவில் தனக்கு அளித்த கிருபையை புரிந்து கொண்டு தன் பாவத்தை வெறுத்து அதுக்காக துக்கப்பட்டு கீழ்ப்படிதலை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்புகிற ரட்சிக்கும் கிருபையே மனம் திரும்புதல், ஜீவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல். புரியுதுங்களா? அதனோட அதைத்தான் பார்க்க போறோம். ஒன்னா முதலாவது அது என்ன சொல்லுதுன்னா, மனம் திரும்புதல் வந்து ஒரு கிருபை. இட்ஸ் எ கிரேஸ் ஆஃப் காட். எவனுக்கு மனம் திரும்ப வரோம்னா, ஒரு மனுஷனை தேவனுடைய கிருபை சந்தித்தா தான் அவனுக்கு மனம் திரும்புதலே வரும். புரியுதுங்களா? நம்மளா செஞ்சுக்கிறது இல்ல மனம் திரும்புதல். நம்மளா நம்ம பாவத்தை நினைத்து குற்ற உணர்வு வரலாம் நம்மளுக்கு. சுயநல நோக்கங்களுக்காக அந்த பாவத்தை கொஞ்சம் வெறுத்து ஐயோ கெட்டு போதேன்னு சொல்லி அந்த பாவத்திலிருந்து கொஞ்சம் திரும்பலாம், இனிமே அதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் திரும்பலாம். ஆனா தேவன் பக்கம் திரும்புறதில்ல. இல்லைன்னா என்ன செய்யலாம்னா, பாவத்தை பத்தி வெறுப்பில்ல, பாவத்தை நிராகரிக்கிறது இல்ல, ஆனா தேவன் பக்கம் சேரலான்னு சுயநல நோக்கங்களுக்காக. அதுதான் நம்மளால செய்ய முடியுமே தவிர, உண்மையான ஜீவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் வந்து தேவனுடைய கிருபை தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்க போறேன், அது எப்படி எங்க போட்டிருக்கு தேவனுடைய கிருபை. இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:29 நம்ம வாசிக்க கேட்போம். படி 5:29.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திருடுதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார்.
அங்க பேதர் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லி தரார். சன்னித்திரிய சங்கத்துக்கு முன்பதாக நின்று இனிமே பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. இயேசுவை பத்தி ஏன் எல்லா இடத்துல போதிக்கிறீங்கன்னும் போது, நாங்க தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும், நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசுவை நீங்க கொன்னீங்க, நீங்க கொலை பண்ணீங்க, மரத்தில் தூக்கி அவரை கொலை பண்ணீங்க, அவர் செத்தும் போயிட்டார். செத்தது மாத்திரம் இல்ல, அவர் உயிரோடும் எழுந்தார். உயிரோடு எழுந்து எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமம் பெற்று பிதாவுடைய வலது பார்சத்தில் உயர்த்தப்பட்டார். அப்படின்றது அதுக்கு என்ன, என்னத்துக்கு அப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, அதனால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அவர் சாக வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா அவர் சாகணும். அவருடைய சாவின் அடிப்படையில தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க போகுது. அவர் உயிர்த்தெழுவது அவசியம், வலது பாரசத்துல உட்கார்றது அவசியம். ஏன்னா அங்கிருந்து உட்கார்ந்துதான் நம்மளுக்கு மனம் திரும்புற வல்லமை அவர்னால கொடுக்க முடியும். அதான் பாயிண்ட். அவர் சாவது வந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. அவர் ஏன் உயர்த்தப்பட்டார்னா, சீரழிந்த பாவி என்னால போய் மனம் திரும்பும்படிக்கு அந்த வல்லமைய அந்த கிருபைய அவர் தான் கொடுக்க முடியும். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்பல் அருளத்தக்கதாக அவர் உயர்த்தப்பட்டார்னு வருது அந்த வசனத்தில். புரியுதுங்களா அந்த சத்தியம்? அவர் தான் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கணும். இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். ரிப்பென்டன்ஸ் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். காட் ஹஸ் டு கிவ் அஸ். அவர் வந்து நம்ம ஒரு பாவி மனம் திரும்பினாதான் அவனுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படும். எவனுக்கு பாவ மன்னிப்பு ஏற்படும்? இயேசு கிறிஸ்து எவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறாரோ அவனுக்கு தான் ஏற்படும். கடவுள் தான் மனம் திரும்புதலை கொடுக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வந்தா பார்ப்போம். இந்த வசனத்துல தான் போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:24. இல்லைங்களா, 2 தீமோத்தேயு இருக்கலாம், சாரி.
கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லோரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பதை அருளத்தக்கதாகவும்.
தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளத்தக்கதாக. யார் மனம் திரும்புதல் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? மனுஷனா நினைச்சு அவனா மனம் திரும்பிடுறது இல்ல, கடவுள் ஒருத்தனு கொடுக்கணும் மனம் திரும்புதல் அருளத்தக்கதாக. படிங்க.
அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறவர்கள்.
கவனிங்க, பிசாசனுடைய இச்சையின்படி செய்யப்பட அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள்
மறுபடியும்
மயக்கம் தெளிந்து
அவன் தன்னைக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும்.
என்ன வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? திமோத்திக்கு புத்தி சொல்லிட்டு வர்றாரு. திமோத்தி, நீ சத்தியத்தை போதிக்கிறப்பா, போதிக்கும் போது நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை அறியாத எந்த மனுஷனும், சத்தியத்தின்படி நடக்காத எந்த மனுஷனும் பிசாசுனால அவன் சித்தத்தை செய்யும்படிக்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறான். சத்தியத்தை தெரியாத எல்லோருமே, சத்தியத்தை குறித்து ஒரு கவலையும் இல்லாத எல்லோருமே எப்படி இருக்காங்க? அவங்க என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு அதை பத்தி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளவு இல்லைங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். பிசாசுனால அவங்க சிறப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. அவங்களுக்கே தெரியாதானா, ஏன்னா பிறந்ததுல இருந்தே அப்படித்தானே இருந்தாச்சு. அதனால பிசாசுனால அவங்க சிறைப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு எப்பதான் ஏற்படும்னா, அவங்க மனம் திரும்பினாதான் ஏற்படும். அந்த மனம் திரும்பல் யார் தான் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். அதனால நீ வந்து மனுஷர்களை நம்பி, மனுஷர்களுக்கு பிடிச்ச மாதிரி, மனுஷங்க ரொம்ப விரும்பி புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது மனம் திரும்பிடுவாங்களான்னு அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தை வேதத்தை நீ போதி, சாந்தமா போதி, தொடர்ந்து போதி. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, நீ சத்தியத்தை போதி. ஏ தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளத்தக்கதாக. ஏன்னா இந்த சத்தியத்தை பயன்படுத்தி தான் அவங்க புரிஞ்சுக்கிறதுனால அவங்க மனம் திரும்ப போறதில்ல. தேவன் அவங்களுக்கு மனம் திரும்புதல் அருளும் போது சத்தியத்தின் அறிவு அவங்களுக்கு வரும். அந்த அறிவின் பயன்படுத்தித்தான் பிசாசின் கண்ணிக்கு அவங்க தப்பித்துக் கொள்ளுவார்கள். புரியுதுங்களா? அதனால உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? மனுஷருங்க மேல இருக்கக்கூடாது, கடவுள் மேல இருக்கணும். கடவுள் அவங்களுக்கு மனம் திரும்புதல் கொடுக்கட்டும், அவருடைய சத்தியத்தை நீ போதி. அதான் அவர் சொல்றார். பாத்தீங்கன்னா ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மனம் திரும்புதலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இட்ஸ் எ ரட்சிக்கும் கிருபை. தேவன் அருளும் ரட்சிக்கும் கிருபை. தேவன் தான் ஒருத்தருக்கு மனம் திரும்புதலை கொடுக்கணும். ஒரு டைம்ல நீங்க நினைக்கிறீங்களா தெரியல, ஆனா நீங்க நினைப்பீங்க, நான் நினைச்சுக்குவேன். இவரு டீச் பண்றதெல்லாம் சில டைம்ல பார்த்தா ரொம்ப சோர்வாக்குற மாதிரி தெரியுது. ஏன்? மனம் திரும்பணும்ன்றாரு, அப்படி பரிசுத்தம்ன்றாரு, இப்படி வந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்ன்றாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் ஹை ஸ்டாண்டர்டு வேதம் வசனம் இப்படித்தான் அப்படித்தான் போது எங்கேயாவது கொஞ்சம் மெம்பருக்கு அப்ளை பண்ணலான்னு யோசிக்கிறவங்க கூட வானாப்பா நமக்கு என்னத்துக்கு இவர் இப்படிலா பேசுறாரு அப்படின்னு சோர்ந்து போகிறான். இந்த பேச்சை கேட்டு புரியுதுங்களா, சோர்வாக்குற மாதிரியே இவர் போதிக்கிறாரு. எங்கேயாவது கொஞ்சம் ஸ்டாண்டர்டை லோவர் பண்ணி எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்டா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாரும் நீங்களும் வந்து விடுக்கலாம், நீங்களும் வந்து விடுக்கலாம், எல்லோரும் வாங்க, இயேசு உங்களை அழைக்கிறார், நீங்க எவ்வளவு குறை இருந்தாலும் வாங்க, இயேசு உங்களை பூர்த்தி செய்வார் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா பேசினார்னா எவ்வளவு நிறைய மெம்பர்ஸ் நமக்கு வந்துட முடியாது. யோசிச்சு பாருங்க, அப்படித்தானே எல்லாரும் ஈஸி பண்ணி விடுறது. ஒன்னும் இல்ல, முக்கிய ஞானஸ்தானம் எடுத்துரு, மனம் திரும்புதலாவது விசுவாசம் ஆகுதுன்னு பேசிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நிறைய பேர் வருவாங்க இல்லையா, இது முடியாத காரியம் மாதிரி பேசி விட்டுறாரு. இவரு எல்லாருக்கும் சோர்வாயிடுது. சாட்சி பாதி எழுதியிருப்ப, அன்னைக்கு வந்து சேர்மன் கேட்டவன சாட்சியை கிழிச்சு தூக்கி போட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை மனசுல வரலாம். ஏன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசக்கூடாதா, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட இது பண்ணி கொஞ்சம் உற்சாகமா பேசக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒருவேளை கேட்டோம்னா, அப்படி பேசாததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு கன்வர்ஷன், ஒரு மனம் திரும்புதல் வந்து தேவனுடைய கிருபை. நம்ம ஒருவேளை அப்படி பேசலாம், அப்படி பேசணும்னா வெறும் மத மாற்றத்தை தான் செய்ய முடியுமே தவிர மனமாற்றத்தை நம்மளால செய்ய முடியாது. புரியுதுங்களா, அப்படி பேசி ஒருவேளை மத மாற்றம் செஞ்சிடலாம், உங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் சர்ச் மெம்பர்ஸ் ஆயிடலாம், உங்க பக்கத்துல இருக்கிற எல்லோரையும் கூட்டு வந்து சேர்த்துடலாம். வெறும் மத மாற்றத்தை தான் செஞ்சிருப்போமே தவிர அது மனமாற்றமா இருக்காது, அது தேவ கிருபையினால செய்த ஒரு கிரியவாகவே, தேவ கிரியையாகவே இருக்காது. அப்படி செஞ்சிடலாம், நம்ம வீட்டுல எல்லாரும் சர்ச் மெம்பர்ஸ், உண்மையான விசுவாசம் இல்ல, உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, பிள்ளைங்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல, பைபிள் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா சர்ச் மெம்பர்ஸ் நாங்க எல்லோரும் விசுவாசத்துக்கு வந்துட்டோங்க, ஆனா ஒரு பக்தி இல்ல, பைபிள்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தையா நம்ம விரும்புறோம். யோசிச்சு பாருங்களேன், அப்படி அது அதிருப்தி நம்மளுக்கு. அப்படின்னா நம்ம செய்யலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி பேசி அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடலாம். அது வெறும் மத மாற்றம், நமக்கு தேவையானது தேவ கிருபையினால ஏற்படக்கூடிய மனமாற்றம். அந்த மனமாற்றம் சத்திய மாற்றம்தான் கொடுக்க முடியும். அந்த தேவ கிருபை ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அவ வந்து தன்னுடைய பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு ஏற்பட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், தன்னைத்தானே நியாயப்படுத்திக்க மாட்டான். அந்த தேவ கிருபையை அவன் உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தேவ என்ன கண்டிஷன் போட்டாலும், தேவனுடைய கிருபை இலவசம்ன்றது மாத்திரம் பார்க்க மாட்டான், அவர் என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கும் ரெடியா இருக்கிறேன், எதை செய்யறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், உள்ளது உரியதெல்லாம் விட்டு இயேசு பின்னாடி வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். அதுதான் தேவ கிருபை ஏற்படுத்தக்கூடிய உண்மையான மனமாற்றம், அதுதாங்க நம்மளுக்கு வேணும். அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்றது, சத்தியத்தை சத்தியமா போதிக்கும். மத மாற்றம் நமக்கு கொஞ்சம் கூட தேவை, மத மாற்றம் எத்தனையோ சபைகள்ல நடக்குது, அங்க போய் சேர்ந்துக்கலாம் இல்லையா, அதுவா நமக்கு தேவை இல்ல. தேவன் கிரியேட் செய்யணும், வரும்போதெல்லாம் நல்லா பிரசங்கிக்கணும்னு இல்ல, என் பிரசங்கம் எப்படி இருந்தாலும் சாமியே அதை நீ பயன்படுத்தி, கழுத பேசுறது கூட நீ பயன்படுத்த முடியும், நீ கிரியேட் செய்யும், நீ கிரியேட் செய்யும், கடவுள் வேலை செய்யணும். அப்படி ஏற்படுற தேவ கிருபையினால ஏற்படுகிற மனமாற்றம் வந்து பாவத்தை, அந்த வசதி இதுல போட்டிருக்கிற மாதிரி துக்கத்தோடு பாவத்தை வெறுத்து முழு கீழ்ப்படிதலை தன்னுடைய முழு நோக்கமாய் கொண்டு தேவன் பக்கம் திருகிற ரட்சிக்கிற கிருபை அப்படி ஏற்படணும், அதான் முக்கியங்க. அப்படி ஏற்பட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அப்படி மெம்பர்ஸா வராங்கன்னு வைங்க, உண்மையான மனம் திரும்புதலோடு அவங்க கிட்ட எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வாங்கன்னு மாரடிக்க வேண்டியதில்லை, பைபிள படிங்கன்னு அவங்க கிட்ட மாரடிக்க வேண்டியதில்லை, சபை கதவு திறந்து வச்சா போதும், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படா தேவ வசனத்தை கேட்கலாம். அந்த மாதிரி தான், அதுதான் மனமாற்றம். இயேசுடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய டிமாண்ட்ஸுக்கு என்ன ரூல் போடுறாரு, விட்டாரா பாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவன் என் பின்னாடி வரணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்லல, ஏன்னா சும்மாவா வாங்க 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 எல்லாரும் வெல்கம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, ஒருத்தன் வந்து ஆண்டவரே நான் வரேன்றாரு, எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றாரு, கலப்பையில் கையில் வச்சவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு ரூல் போடல. ஏன்னா ஒரு தேவ கிருபை தான் ஒரு மனுஷனை அப்படி அவர் பின்னாடி வர வைக்க முடியும். அப்படி வருகிறவன் உண்மையா வருவான், என்ன ரூல் போட்டாலும் அவன் ஏத்துக்குவான், பயங்கர தாழ்மையோடு வருவான். இயேசு என்ன சொன்னாலும் எல்லாமே எனக்கு முக்கியம், எல்லாத்தையும் விட்டு கூட நான் இயேசு பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருக்கேன். அதுதான் மனமாற்றம். கீழ்ப்படுதலை தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு தேவன் பக்கம் திரும்புற மனமாற்றம், அதுதான் வேணும்னு தேவன் கிட்ட கதர்ற நான் டெய்லி டெய்லி. அதுதான் வேணும் நம்மளுக்கு. அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க மாறணும். மத மாற்றம் தேவையில்லை. அதனாலதான் அப்படி நம்ம கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்றது இல்ல. சத்தியத்தை தேவனுடைய கிருபை மேலத்தான் நம்ம நம்பிக்கை இருக்கு. மனுஷன் நீங்க எப்படியாவது கொஞ்சம் திருந்திருவீங்களா, எப்படியாவது கொஞ்சம் மாறிடுவீங்களா, எப்படியாவது இயேசு பக்கம் வந்துடுவீங்களா, மனுஷர்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. தேவன் கிருபை உங்களுக்குள்ள வேலை செஞ்சுன்னா உங்களை தரமட்டம் ஆக்கிடும். அது அந்த கிருபை வரணும். அதுக்காகத்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்றது. புரியுதுங்களா? சரி, சரி, நம்ம தேவன் தான், தேவனுடைய கிருபை தான் நம்ம ஒரு மனுஷனை மனமாற்றம் கொடுக்க முடியும், தேவன் கிருபை கொடுத்தா தான் மனம் திரும்புதல் வர முடியும் அப்படின்னு நம்ம போதிச்சோம்னா ஒரு தடை உங்களுக்கும் மனசுல வரலாம். என்ன அப்படின்னா, அது நம்மள ஒரு மாதிரி மந்தமா ஆக்கிறாது, மந்தமா பேசுவா. நான் என்னங்க செய்யறது, கடவுள் கிருபை கொடுத்தா தான் நான் மனம் திரும்ப முடியும், அதனால நான் என்ன பண்றது, அதனால கடவுள் கிருபா கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனுஷங்க நினைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு வேலை நினைக்க வரலாம். அது ஆப்போசிட் தான் உண்மை, தெரியுங்களா? அதனோட ஆப்போசிட் தான் உண்மை. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய உதவி இல்லாம என்னால மனம் திரும்ப முடியாதுன்னு உணர்ன்றது தான் உண்மையான மனம் திரும்புதல கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேரு, நம்மளையும் நிறைய பேரு சாத்தா காதுல ஓதி வச்சிருக்க ஒரு பொய்ய நம்பிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். என்ன தெரியுமா பொய்? அது சாத்தா கொடுக்கற எல்லோரையும் நம்ப வச்ச ஒரு பொய், நிறைய பேரை நரகத்துக்கு கொண்டு போன பொய். நான் எப்போ நினைக்கிறேனோ அந்த டைம்ல நான் மனம் திரும்பிக்கலாம், அது பெரிய பொய். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நீங்க நினைக்கிற டைம்ல மனம் திரும்பவே முடியாது. ஏன், உங்களை புடிச்சிட்டு போய் நரகத்துல 10,000 வருஷம் வேக வச்சாலும் சரி உங்களால மனம் திரும்பவே முடியாது. கடவுள் மனம் திரும்புதல் கொடுத்தா தவிர உங்களால மனம் திரும்பவே முடியாது. நரகத்துக்கு தான் நம்ம போவோம், அது கடவுள் தான் கொடுக்கணும், கடவுளுடைய கிருபை தான். அதை நம்ம உணர்றோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. அதை நம்ம உணர்ற ஒரு மனுஷன் எப்படி எப்படி அந்த மனுஷனை மந்தமாக்காதுன்னு நான் சொல்ல வர்றேன்னா, ஒருத்த வந்து மனம் திரும்புதலுடைய அவசியத்தை ரொம்ப உணர்றான். நான் மனம் திரும்புதல்னா என்ன ஆவ, கெட்டுதான் போவேன். அனுதினமும் இன்னைக்கு நான் மனம் திரும்புதல, நாளைக்கு இன்னமும் கெட்டுதான் போவேன். நரக பாதைக்கு இன்னும் அதுக்கு நெருக்கி தான் போயிட்டு இருப்பேன். அதனால நான் மனம் திரும்பணும்னு ஒருத்த உணர்றான். அதே நேரத்தில் அவன் என்னவோ உணர்றான்னா, அந்த மனம் திரும்புதலுக்கு திரும்புறதுக்கு வல்லமை என்கிட்ட இல்லைன்னு உணர்றான்னு வைங்கள. அது வந்து அவனுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டாக்காது, ஒரு வெறிய உண்டாக்கும், ஒரு அவசரத்தை உண்டாக்கும், ஒரு தீவிரத்தை உண்டாக்கும். புரியுதுங்களா? ஒரு தீவிரம், ஒரு அவசரத்தை அவனுக்குள்ள ஏற்படுது, ஒரு ஏக்கத்தை, ஒரு உதவியற்ற நிலையில ஒரு வெறிய உண்டாக்குது இல்லைங்களா? தெரியுதுங்களா? ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி ஒரு, புரியுதுங்களா நான் என்ன சொல்லிட்டு வரேன்னு? ஒரு தீவிரத்தை மனம் திரும்பணும், நான் ரொம்ப அவசியமா மனம் திரும்பணும். மனம் திரும்பலன்னா கெட்டுதான் போவேன். ஆனா மனம் திரும்புதல் வல்லமை, மனம் திரும்பக்கூடிய திறமை எனக்குள்ள இல்லை, அது கடவுள் கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு உணர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசரத்து தீவிரத்தை இன்னைக்கே நம்ம பிடிச்சிடணுமேனு ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரூம் இருக்கு, ஒரு நல்ல காட்டேஜ், வுட்டுல கட்டின காட்டேஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ரூம். இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒரு 5 friends பார்ட்டி கொண்டாடணும்னு போறாங்க. ஒரே பார்ட்டி, வந்து கதவை மூடிக்கிட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு லாக் பண்ணிக்கிட்டு ஓபன் பண்ணிட்டு எல்லாம் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு ஜோக் பண்ணிக்கிட்டு ஒரே சந்தோஷமா இருக்கிறான். என்ன ஜாலியா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போது அப்படியே சிகரெட்டை குடிச்சிட்டு ஸ்டைலா ஒருத்தர் தூக்கி போடுறாரு. அந்த பக்கம் போட்ட உடனே கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி வாசனை அடிக்குதாங்க. அங்க கொஞ்சம் விறகு, அங்க கொஞ்சம் கேஸ், பேப்பர் எல்லாம் இருக்கு. அங்க வாசனை அடிக்குது. அவன் பார்த்து இன்னொருத்தனை பார்த்து சொல்றான், ஏய் ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி தெரியலண்ணா. ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லை, இன்ட்ரெஸ்டா ஆடுப்பா நீ, என்னப்பா என்ஜாய் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற, ஆடுப்பா அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க கார்ட்ஸ், சந்தோஷம். சரி, கொஞ்ச நேரம் முடிஞ்ச பிறகு அங்க புகைஞ்சு கொஞ்சம் நெருப்பு வருது. அவங்க பாக்குறாங்க, பார்த்த உடனே நெருப்புடா நெருப்பு வருதுன்னா ஐயோ நீ போட்ட சிகரெட் அப்படி ஆயிடுச்சு போல, ஓகே கீ எங்க இருக்குது ரூம் என் ஜோப்ல தான் இருக்கு அப்படின்னா சரி ஆடு கொஞ்ச நேரம் பாத்துக்கலாம், அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆன பிறகு உடனே திறந்து வெளியே போயிடலாம் அப்படின்றாங்க. சரி இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா. ஆனா இதே கூட்டம், இதே கூட்டத்தை எடுத்துக்காங்க, இதே மாதிரிதான் நெருப்பு வந்துச்சு, இதே மாதிரி நெருப்பு அங்க புகையுது. ஆனா அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்த வந்து அந்த சாவியை பூட்டிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டான், வெளியே எடுத்துட்டு எங்க போயிட்டான். அந்த நெருப்பு வந்த உடனே அவங்க பேசிக்கிறாங்க, ஏய் நெருப்புடா அப்படின்னு பேசின உடனே கீ யார்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குதா, இல்ல உங்ககிட்ட இருக்குதா, இல்ல இல்ல நம்ம யாருக்கிட்டயும் கீ இல்லையே, கீ இல்லையே என்ன பண்ணுவாங்க, வெளியே போறதுக்கு கீ இல்லைன்னு போய் வெறித்தனமா அவசரமா போய் கதவை தட்ட மாட்டாங்க, தொறுங்க தொறுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க கத்த மாட்டாங்க. என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும்? முதல்ல அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள கீ என்கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு, வெளியே வர்றதுக்கு கீ எனக்கு இல்ல, வெளியில இருந்து ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணாதான் முடியும்ன்றத தெரிஞ்சதுனால அங்க எரியிற கொஞ்ச நெருப்பு கூட அவங்க தாங்க முடியாம வெளியே ஓடி கதறாங்க. அதே உதாரணத்தை நீங்க பணம் திருப்பதில் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதான் உண்மைதான், வேதம் அதான் நம்ம கத்து தருது. ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்னு அவனால முடியாது, அவங்கிட்ட இல்ல. நிறைய பேர் நம்மள வந்து மனம் திரும்பணும் நீங்க இல்லைன்னா நரகத்துக்கு தான் போவீங்க, உலகம் அழிஞ்சு கொண்டு இருக்குது, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த உலகம் இது, சீக்கிரமே உக்கிர கோபாக்கின்னு இந்த உலகத்து மேல வரப்போது, அந்த உலகத்துல மாறுபாடான சந்ததியிலிருந்து இந்த பக்கம் வந்துருங்க, அது எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கேயும் கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் மனம் திரும்பாதுக்கிறதுக்கு காரணம் நான் நினைச்ச டைம்ல மனம் திரும்பிக்குவேன், நான் நினைச்ச போது மனம் திரும்பிக்குவேன், நான் நினைச்சும் போது இந்த பழக்கத்தை விட்டுருவேன், நான் நினைச்சும் போது இல்ல, புரியுதுங்களா. நான் நினைக்கும் போது அது ஆவற காரியமே இல்லை, நான் நினைச்சும் போது பண்ணிக்கலான்றது அதுதான் அந்த தீவிரத்தை வந்து என்கிட்ட அந்த பவரே இல்லன்றத உணர்றது தாங்க ரொம்ப முக்கியம். என்கிட்ட கீ, என் பாக்கெட்ல கீ இல்ல. Unless Jesus Christ gives repentance, none of us can repent. சில பேர் இப்படிதான் நினைச்சுக்கிறது. நிறைய பேர் நரகத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க இப்படி நினைச்சதுனாலதான். நான் சாகும் போது சில பேர் இப்படித்தான் நினைச்சுக்குவாங்க, நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன், நல்லா பிடிக்குவேன், நல்லா ஜாலியா இருப்பேன், சாகும் போது என்ன சொல்லுவேன், இயேசுவே ரட்சியும் அப்படின்னு செத்துருவேன், அப்படி செத்த உடனே நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். இல்ல அப்படி இல்ல, புரியுதுங்களா. இயேசு என்னைக்கு நமக்கு மனம் திரும்புதல் கொடுக்கிறாரோ அன்னைக்குத்தான் நம்மளால மனம் திரும்ப, அவர்கிட்ட தான் இருக்கு கீ, புரியுதுங்களா. அதனோட பாயிண்ட் கடவுளுடைய கிருபை, அதுதான் நமக்கு ரொம்ப அவசரத்தை ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்துங்க. வரப்போற நியாய தீர்ப்பு நிறைய பேர் இதனாலதான், இது வரப்போற நியாய தீர்ப்பு அழிவு தேவ உக்கிர கோபாக்கினை வரப்போதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க இன்னமும் முடிவெடுக்காது. காரணம் என்னன்னா என்னால முடிகிற டைம்ல நான் எடுத்துக்கிறேன்றது. சரி இதுதான் பாவத்தை குறித்து தான் கடவுளுடைய கிருபை நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கணும். ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்னா அவனுக்கு கடவுளுடைய கிருபை கிடைத்தா தான் உண்டு. அதுதான் நம்ம ஒரு மனம் திரும்புதல் கனி வர்றதுக்கு பூமி என்ன? தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையில வருகிற மனம் திரும்புதல் தான் அது மெய்யான மனம் திரும்பலா வளர்ந்து கனி கொடுக்க முடியுமே தவிர வேற எந்த மனம் திரும்புதல்லையும் கனி பார்க்க முடியாது. தேவனுடைய கிருபையில வளரணும் மனம் திரும்புதல், அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தபடியாக அதுக்கு வேறு இருக்கணும்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இந்த வேதா தான் தேவனுடைய வசனம், அந்த வசனம் தான் நமக்கு மனம் திரும்புதல கொண்டு வருது. இந்த வேர் இருக்குதுன்னு பாக்குறோம், அதுல ரெண்டு வேர் வருது, அதான் நம்ம போட்டிருக்கிறோம் ரெண்டு வேர். என்ன அந்த ரெண்டு வேர்? அந்த டெஃபினேஷன் படி ஒருவேளை கிரீக்ல எழுதியிருக்க மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் என்ன எழுதியிருக்கேன். அந்த பூமி வந்து தேவனுடைய மன கிருபை, அந்த பூமியில இந்த ரெண்டு வேர் இருந்தாதான் மனம் திரும்புதல் மரமே வளர முடியும். என்ன ரெண்டு வேர்? பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு, அது இருந்தாதான் வர முடியும். நிறைய பேருக்கு பாவத்தை குறித்த மெய்யான உணர்வே ஏற்பட்டது, அது இருக்கணும். முதல்ல பாவத்தை குறித்த மெய்யான உணர்வுனா என்ன? நம்ம போன வாரம் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன், பாவத்தை வந்து ஒரு பெரிய கொலை பண்ற மாதிரியோ ஒரு பெரிய வேசித்தனம் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி என்னை எப்படி பாதிச்சுச்சு, என் குடும்பத்தை எப்படி பாதிச்சுச்சுன்றது இல்ல பாவம். புரியுதுங்களா? என்ன சிருஷ்டி பண்ண, என்ன பராமரித்த தேவனுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம, மரியாதை கொடுக்காம, அவருடைய கட்டளைகளை மதிக்காம, என் இஷ்டம் என் திருப்திக்காக நான் வாழ்ந்தனேன்றத உணர்றதுதான் பாவம். அவர் அவமானம், அவர் கட்டளைகளை உடைத்து அவரை உடைத்தனேன்னு உணர்றதுதான் பாவம். புரியுதுங்களா? இட்ஸ் அ சின் அகேன்ஸ்ட் அ குட் காட். நம்மளை நேசிச்சு என்ன பராமரிக்கிற தேவனுக்கு விரோதமா நான் வாழ்ந்தனே, அந்த கெட்ட குமாரன் நினைச்ச மாதிரி, தாவீது உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன்னு உணர்ந்த மாதிரி. புரியுதுங்களா? கடவுளுக்கு விரோதமா நான் செய்த பாவத்தை உணர்றதுதான் முதலாவது வேர். அதுல ரெண்டு பகுதி வருது, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வுல ரெண்டு பகுதி வருது. முதலாவது பகுதி என்னன்னா, நம்மளுடைய பாவத்தை யாருக்கு விரோதமா பார்க்கணும்? தேவனுக்கு விரோதமாக செய்ததாக நம்ம பார்க்கணும். என்னுடைய அந்த தேவனுக்கு விரோதமாக அவருடைய மகிமையை குறித்து அக்கறை இல்ல. ஒரு பாவி என்ன நிலைமை என்ன தெரியுங்களா? கடவுளை பத்தி ஐ டோன்ட் கேர். அவர் எனக்கு என்ன பண்ணிருக்காரோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அவர் எனக்கு என்ன செய்ய போறாரோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என்னுடைய அக்கறை எல்லாம் என் சுய திருப்தி, என் இச்சைய நான் திருப்தி செய்யும். தகப்பன் தாயும் கணம் பண்ணனா அதை பத்தி எல்லாம் எனக்கு கேர்ல. நான் ஏன் அதை பத்தி எல்லாம் கேட்கணும்? விபச்சாரம் செய்யாத இருப்பாயனா அதை பத்தி எல்லாம் நான் ஏன் கேட்கணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு கடவுள் நான் தான். என் இஷ்டத்துக்கு எனக்கு எது சந்தோஷம் கொடுக்கோ அதுதான் செய்வேன். அவருடைய மகிமையை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, அவருடைய கட்டளைகளை பத்தி எனக்கு அக்கறை இல்லன்னு சொல்லுகிறவன் தான். அதுதான் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. அந்த கெட்ட குமாருக்கு ஏற்பட்டுச்சு இல்லையா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அதுதான் முதல் வேர். அது நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? நம்ம பாவத்தை, நம்ம குடும்பம், நம்ம சுயநலம், நம்மளுடைய உடம்பு எல்லாத்தையும் தாண்டி தேவ என்ன சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமா நான் செய்திருக்கிறேன்ற உணர்வு ஃபர்ஸ்ட் ஏற்படும். அதான் முதல் வேர். புரியுதுங்களா? அது இருக்கிற ரெண்டாவது வேர் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுதான் பரிசுத்தாவி ஏற்படுத்தக்கூடிய உணர்வுங்க. பரிசுத்தாவி முதல் முதல்ல கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் செய்யற முதல் இந்த கிருபை வேலை செய்தனா முதல் அடையாளம் என்னன்னா, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு. பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குறாருன்னா என்ன தெரியுமா, ஆட வைக்கிறது இல்ல பரிசுத்தாவி செய்யறது. நல்ல ரோல கோஸ்டர்ல போற ஒரு ஜாலி ரைடு கொடுக்கறது இல்ல பரிசுத்தாவி. முதல்ல உன் பாவத்தை குறித்த உனக்கு உணர்வு. புரியுதுங்களா? கை தட்டிக்கிட்டு அதெல்லாம் போடுறது அதெல்லாம் பரிசுத்தாவியே இல்ல, அது இல்ல பரிசுத்தாவி செய்யறது. பாவத்தை குறித்த உணர்வு, மெய்யான உணர்வு, அதான் ஏற்படுத்தினதை பாக்குறோம். ரெண்டாவது அந்த வேர்ல வர்றது வந்து, என்னுடைய பாவத்தை வந்து என்னுடைய உள்ளத்தின் ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கிறது. என்னுடைய பாவத்தை என்னுடைய உள்ளத்தின் ஒரு பிரதிபலி, இட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மை செல்ஃப். ஒரு வசனத்தை படிப்போம், அதே சங்கீதம் 51:5 வசனம். தாவீது வந்து தன்னுடைய பாவத்தை முதலாவது எப்படி தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செய்தேன்னு உணர்ந்துட்டு அவருக்கு ஏற்பட்ட ரெண்டாவது உணர்வு ஒரு மெய்யான மனம் திரும்புதல் சங்கீதம் 51 சங்கீதம். அவருக்கு ஏற்பட்ட ரெண்டாவது உணர்வை பார்க்கிறோம். இது ரெண்டும் தாவீது கிட்ட பார்க்க முடியும். ஒண்ணு, தேவரீருக்கு ஒருவருக்கே விரோதமாய் செய்தேன். அடுத்தது படிங்க 5 வசனம்.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்.
இதோ இங்கிலீஷ்ல எப்படி வருது? பிஹோல்ட். பிஹோல்ட் என்ன தெரியுங்களா? நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த பிலாத்து கூட இயேசுவை பார்த்து, இதோ எல்லாத்தையும் பாக்குறத விட்டுட்டு இத பாருங்க, இத கவனிங்க, வேற எல்லாத்தையும் பாக்குறத விட்டுட்டு. அவர் என்ன சொல்றாரு? தாவீது தன்னுடைய குற்ற உணர்வை தேவனிடத்துல அறிக்கையிடும் போது, தான் செய்த கிரியையை உணர் அறிக்கையிடும் போது, இன்னொன்னு என்ன சொல்றாரு? தேவனே இங்க பாரு, லுக் லுக் ஆண்டவரே இங்க பாரு, நான் சொல்றத உண்டி பாக்காதியோ, என்ன நீ பாரு, என்ன நீ பாரு, நான் என்ன, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். தாவீது வந்து தான் செய்த பாவத்தை பரிசுத்தாவினால உணரும் போது அந்த பாவத்தின் வேற எங்கன்னு எடுத்து பாக்குற, எங்க இருந்து இந்த பாவம் வந்துச்சு, ஏன் இப்படி நான் இருந்தேன்னு. 50 அவருக்கு, அவர் எங்க போறாருன்னா, தான் பிறந்து தன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போது. ஒரு குழந்தை ஒரு தாயின் கர்ப்பத்தில் எப்படி உருவாகும்? ஒரு குட்டி செல்லாதான் உண்டாகும். நான் சொல்லியிருக்கேன், சின்ன அந்த உருவான ஒரு சின்ன உயிர் வந்து அது பாவத்துல தான் உருவாச்சு. அது பாவம். ஏன்னா ஆதாம் செய்த பாவத்தினால ஆதாம் பிள்ளைகளா பிறக்கிற எல்லோருமே பாவி, தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவம் சீரழிந்து தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம நல்லவங்க இல்ல. ரெண்டாவது உணர்வு என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து உணர்கிற ஒரு உணர்வு, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை வந்து நான் என்ன செய்யறனோ அது என்னுடைய பிரச்சனை இல்ல, நான் என்னவா இருக்கிறனோ அதுதான் என்னுடைய பிரச்சனை. பரிசுத்தாவி ஏற்படுத்தக்கூடிய பாவ உணர்வு தான். ஐயோ நான் அதை செய்யறனே இதை செய்யறனே இல்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா நான் என்னவா இருக்கிறனோ அதுதான் காரணம். மை செல்ஃப், த திங் தட் ஐ டூ இஸ் பிகாஸ் வாட் ஐ ஆம், அதுதான் என்னுடைய பிரதிபலிப்பு. என் உள்ளத்தின் பிரதிபலிப்பத்தான் நான் செய்யறேன். நான் பாவம் செய்யறது ஐயோ அவங்க மேல இருக்கிற கோபத்தினால செய்யறேன், என் மனைவினால செய்யறேன், நான் ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தேன் பாவம் இல்ல, நீ பாவத்தில் கர்ப்பம் தரித்ததுனால தான் நீ பாவம் செய்யற. புரியுதுங்களா? நம்மளுடைய பாவத்தை வந்து நம்ம உள்ளத்தின் பிரதிபலிப்பாக, என் பிள்ளைங்க என்ன கோபப்படுத்துது அதனால பாவம் செய்யறேன், என் மனைவி என்ன கோபப்படுது இல்ல, நான் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன, என் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. ரெண்டாவது உணர்வு, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏற்படும் போது இது ரெண்டு காரியம் இருக்கும். அவர் தாவீது என்ன சொல்றாருன்னா, நீ பாத்தீங்கன்னா என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இது பரிசுத்தாவி பாவ குற்றவு ஏற்படும் போது இந்த உணர்வு நிச்சயமா இருக்குங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான சுவிசேஷம் எப்படின்னா, இயேசு கிட்ட நீங்கள் வந்து விடுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் கழுவி விடுவார், நீங்க செஞ்ச எல்லா தப்பும் அவர் கழுவி விடுவார், எல்லா பாவமும். ஆனா பாவத்தை கழுவிடுவார் சரி, என்னவா நீ இருக்கிறியோ அதை பத்தி என்ன பண்றது? நீ பாவியா இருக்கிறிய, உன் பாவங்க போயிருச்சு, நீ பாவியா இருக்கிறிய, அது குறித்து என்ன பண்றது? அதை குறித்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? அது குறித்த உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கா? என் பாவங்கள்லாம் எனக்குள்ள இருந்து வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்து கால தலையிலிருந்து கால் வரைக்கும் சீரழிந்திருக்கிறான் ஆண்டவரே அப்படின்ற உணர்வு ஏற்படுறது. அந்த உணர்வு நமக்கு ஏற்படணும். எப்போ ஒரு மனுஷன் தன்னை ஒரு சீர்கெட்ட ஒரு கெட்டு போன ஒரு ஒரு காவாய் மாதிரி ஒரு அசுத்த பிடிச்ச ஒரு மனுஷனாக அவன் கடவுளுக்கு முன்பதாக எப்போ அவன் பார்க்கிறானோ அப்பத்தான் தன்னிலிருந்தே விடுதலை ஆகணும்னு ஏங்குவான். தன்னுடைய இருதயம் தான் எல்லா பாவத்துக்கும் ஒரு காவாய் மாதிரி, அது அசுத்தம் பிடிச்ச ஒரு இதயம், பயங்கரமான இதயம்னு எப்போ ஒரு மனுஷன் உணர்றானோ அதை குறித்து அவன் வெளியே வரணும்னு பார்ப்பான். நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கணும், வரப்போற நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு வெறும் விரும்புற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தன்னுடைய பாவங்க கழுவிட்டா போதும்னு நினைப்பான். புரியுதுங்களா? ஆனா பரிசுத்தாவினால குற்றப்படுத்துகிற ஒரு மனுஷன் என்ன விரும்புவான்னா, வெறும் பாவங்க போனா மாத்திரம் பத்தாது, அந்த பாவங்களை உற்பவித்த அந்த பாவங்களுக்கு உருவம் கொடுத்த என் இருதயம் சரியாகணும்னு விரும்புவான். அதான் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு என்னன்னா, பாவத்தை யார் மேலேயும் குற்றம் சாட்டுறது இல்ல. ஆதாம் செஞ்ச மாதிரி நான் ஏன் பாவம் செஞ்சேன், நீர் கொடுத்த பெண்ணினாலதான், கடவுள் என்னை எப்படி வச்சதுனாலதான் நான் பாவம் செஞ்சேன், அதனாலதான் பாவம் செஞ்சேன்றதெல்லாம் யார் மேலேயும் பிளேம் பண்றது அவன் நிறுத்திடுவான். அவன் பாவத்தை தன்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக அவன் பார்ப்பான். நான் தான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்ததுனால முழுசா பாவியா நான் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்கிறேன். அதான் பாவத்தின் மெய்யான உணர்வு. இந்த ரெண்டு பேர் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய பாவங்களை தேவனுக்கு விரோதமாக செய்ததாக பார்க்கறது, இன்னொன்னு நம்முடைய பாவங்களை நம்முடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பாக. என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை நான் என்ன செய்யறனோ அது இல்ல பிரச்சனை, என்ன பிரச்சனை, நான் என்னவா இருக்கிறனோ அதுவே என்னுடைய பெரிய ப்ராப்ளம். அதை உணரும் போதுதான் பார்க்கணும் அந்த ரெண்டு வேர் ஆரம்பிக்குது, ரெண்டு வேர் முளைக்க ஆரம்பிக்குது. இது பரிசுத்தாவினாலதான் முடியும். அந்த ரெண்டு வேர் முளைக்க ஆரம்பிக்குது, மனம் திரும்புதல் கனி கொடுக்கக்கூடிய ரெண்டு வேர் முளைக்க ஆரம்பிக்குது. இப்படி உணர்றவன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? சரி, முடியற போது மனம் திரும்பிக்குவான்னு இருக்குவானா? பாவத்தை குறித்த மெய்யான உணர்வுள்ள மனுஷன், அவனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா பார்டிமேயஸ்னு ஒருத்தர் இருந்தார். மார்க் 10வது அதிகாரத்தில் வராரு. அந்த மனுஷன் வந்து குருடனா இருந்தான். அவனுக்கு பிறந்ததுல இருந்தே குருடன், பாவம். குருடனா இருக்கும் போது வெளியில எங்கன்னா போய் வேலை செய்ய முடியுமா? ஸ்கூல்ல அந்த டைம்ல குருடர்கள் ஸ்கூல்ல இருந்துச்சு இல்ல? அவனுக்கு இருந்த முடிஞ்சதே என்ன, பிச்சை எடுக்க முடியும். போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய பயங்கரமான நிலைமையை அவன் உணர்ந்தான். என்ன ஒரு நிலைமை, பிறந்ததுல இருந்தே குருட, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற, இது ஒரு வாழ்க்கையா? என்ன ஒரு மோசமான வாழ்க்கை. பிச்சை எடுத்து யாராவது போட்டாத்தான் உண்டு. எங்கயாவது வெளியில போய் பசங்க கூட அவன் ஆட முடியுமா? எல்லார் மாதிரி ஆட முடியாது. நான் மாதிரி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வளர்ந்து பிச்சை எடுக்கிறவனா அவன் இருக்கும் போது அவன் வந்து அந்த நிலைமையில இருந்து அவன் வெளியே வரணும்னு பாக்கிறான். அவனால முடியுமா? முடியாது. பிறந்ததுல இருந்தே குருடா இல்லையா, அவனால உள்ளே வர முடியாது. அவன் என்ன கேள்விப்படுறான்னா, இயேசுவை பத்தி கேள்விப்படுறான். மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்புறாரு, குருடர்களை பார்வை கொடுக்கிறாருன்னு அதெல்லாம் கேள்விப்பட்டவனு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்னைய நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அது அந்த இயேசுனாலதான் முடியும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். காலையில எந்திரிச்சு ரொம்ப வெறுத்து போய் அங்க நடக்கிற சத்தம் கேக்குது. உனக்கு அதான கேட்கும் பாவம், நடக்கிற சத்தம் கேக்குது. எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க, யாரு யார் போறது, என்னங்க கூட்டம் போகுதுன்னு. இயேசு போய்கிட்டு இருக்காருன்னு ஒரு வார்த்தை கேக்குறான், இயேசுன்னு கேக்குறான். என்ன பண்ணு தெரியுங்களா? சரி போட்டவன் உடல என்ன பண்ணான், அவனால சும்மா இருக்க முடியல. அவன் ஜோப்ல கீ இல்லாதவன், தன்னை வெளியே வர முடியாத துடிக்கிற ஒரு மனுஷன், இயேசு தன் பக்கத்துல வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டவனு கத்துறான், இயேசுவே 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 இயேசுவேன்னு கத்துறான். ரொம்ப சத்தமா கத்துறான். அவனால கத்ததான் முடியும், இயேசு தேடியா போக முடியும், கண்ணா இருக்குது எங்க இருக்காருன்னு பாக்கும் இல்ல, அவனால கத்த முடியும். கத்துறான், பயங்கரமா கத்துறான், இயேசுவே இயேசுவே. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாய முடியா காதே போகுது, ஏன் இப்படி கத்துற, வாய முடியா வாய முடியா திட்டுறாங்க. ஐயோ திட்டுறாங்களேன்னு பேசாமையா இருக்கான். அதாங்க டெஸ்பரேஷன்ன்றது, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வுள்ள ஒரு மனுஷன் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுல இருந்து விடுதலை பெற வரைக்கும் நான் இவ்வளவு சீர்கேட்டு இருக்கிறேனே, இவ்வளவு அசிங்கமா இருக்கிறேனே, தாய் கர்ப்ப பாவத்தில இருந்து கர்ப்பம் தரித்த நிலையில நான் இருக்கிறேனேன்னு அதை உணர்ற ஒரு மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். என்ன இந்த நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவர் இயேசு மாத்திரமே. அதை உணர்ந்தவ சும்மா இருக்க மாட்டான். இயேசு பக்கத்துல வராரு, இயேசுவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே கத்துறான். கத்துற உடனே என்ன ஆச்சு, அந்த மாதிரி கத்துற ஒரு கூக்குரல், தன்னுடைய நிலைமைய உணர்ந்து ஒரு ஒரு வெறியில கத்துற ஒரு கூக்குரல் இயேசு காதுல உழுவாம இருக்கவே இருக்காது. அந்த தேவன் அங்கேயே நிக்கிறார். போயிட்டு இருந்தவரு ஜீசஸ் ஸ்டூட் ஸ்டில்னு வருது, அங்கேயே நிக்கிறார். நின்று அவனை கூப்பிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்து என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்கிறார். நான் என்ன செய்யணும், நான் பார்வை அடையணும்னு விரும்புறேன், நீதான் அதை செய்ய முடியும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, போய் வா உன் விசுவாசம் உன்னை சுகமாச்சு அப்படின்னு உடனே அவனுக்கு கண்ணு. எந்த விசுவாசம், அந்த வெறித்தனமா இயேசுதான் என்னை காப்பாத்த முடியும், என் நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வர்றது இயேசுதான் கொண்டு வர முடியும், நாளைக்கு பாத்துக்கலாம் வேற ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு இல்ல. இயேசு என் பக்கத்துல வந்தார், இதுதான் என் சான்ஸ், இந்த சான்ஸை விட்டா நான் எனக்கு திருப்பியும் சான்ஸ் கிடைக்காது. அந்த சான்ஸை பிடிச்சு கதறனாலதான் அவன் விசுவாசத்தை பார்த்தார். அவர் நாளைக்கு ஐயோ இவங்கெல்லாம் கத்துறாங்களே, இயேசு தனியா இருக்கும்போது பாத்துக்கலாம்னு சும்மா இருந்தானா? நம்மளும் இன்னைக்கு பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா, நான் இப்படி இருக்கனேன்ற ஒரு உணர்வு பரிசுத்தாவினால அது ஏற்பட்டுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஜோபில கீ இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். தேவ வசனம் போதிக்கப்படும் போது அந்த வசனத்தின் மூலமா இயேசு உங்களை கூப்பிடுறது நீங்க உணர்வீங்க, இயேசு உங்க பக்கத்துல வர்றதை நீங்க உணர்வீங்க. அதை வந்து ஆண்டவரே நீதான் என்ன காப்பாத்தணும்னு அவர் நோக்கி கூப்பிடும் போது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், அடுத்த சண்டே இன்னொரு மெசேஜ் எடுப்பாரு இவரு, அப்ப பாத்துக்கலாம். அது அப்படிப்பட்டவங்க ஒருபோதும் மனம் திரும்ப மாட்டாங்க. பாத்துக்கலாம், சாவி என் ஜோப்ல தானே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நரகத்துல போய் பார்த்தாதான் தெரியும், என்னால மனம் திரும்பவே முடியலையே. இல்ல, இயேசு எப்போ உங்க கர்த்தர் அருகையில இருக்கும் போது அவரை பற்றி கொள்ளணும், இல்லன்னா சான்ஸ் போச்சு. நிறைய பேருக்கு அவர் விட்டார், பிலாத்து கொடுத்தாரா இன்னொரு சான்ஸ், கூப்பிட்டாரா திருப்பி திருப்பி, பேசாம அமைதியா இருந்ததை பாக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டார் இல்லையா? புரியுதுங்களா? இயேசு நம்ம பக்கத்துல வசனத்தின் மூலமா அவர் கூப்பிடும் போது, மனம் திரும்பும் அவர் சொல்லும் போது, இயேசுவே நான் பாவி, நான் மகா பாவி, நான் சீர்கெட்டிருக்க, என் பாவத்தின் மேலதான் எனக்கு நேசம், என்னுடைய பாவங்கள்லாம் பார்க்கும்போது அதுதான் என்னுடைய பிரதிபலிப்பு. எத்தா என் பாவத்திலேயே என் கர்ப்பம் தரித்தான், இதுல இருந்து என்னால வெளியே வர முடியாது, இதுல இருந்து நான் வெளியே வரலன்னா நரகத்துக்கு தான் நான் போவேன்னு தெரியும். இந்த உலகம் உன்னை சிறுவில் அறிஞ்ச உலகம், உங்க சிலுவையில் அறையிற மாதிரி சில பாவங்களை நான் செய்யறேன், ஐயோ என் பாவம் என்னுடைய நிலைமையில இருந்து என்னை காப்பாத்து இயேசுவே, என்ன என் பாவத்தை உண்டி மன்னிக்கிறது இல்ல. தாவீது பாத்தீங்கன்னா வெறும் பாவத்தை மன்னிச்சா போதும்ல, இந்த 10வது வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, சுத்தமுள்ள இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், என் பாவத்தை ஒண்டி மனுஷா போதும் இல்ல, அப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, சுத்தமுள்ள இருதயத்தை இயேசுதான் செய்ய முடியாது. அப்படி ஒரு உணர்வு, நான் செஞ்ச காரியம் மாத்திரம் பிரச்சனை இல்ல, நானே பிரச்சனை, அதை நீ தான் சரி செய்ய முடியும்ன்ற ஒரு உணர்வோடு இயேசுவை நோக்கி கூப்பிடுறது. புரியுதுங்களா, இந்த ரெண்டு வேறு தான். அந்த பாட்டிமேஸ் பாத்தீங்களா, அவன் டெஸ்பரேட், அவனை மாதிரி ஒரு மெய்யான உணர்வுள்ள பாவி அதாங்க செய்வான், நாளைக்கு பாத்துக்குவான்னு அவன் இருக்க மாட்டான், அந்த டெஸ்பரேஷன். சரி நம்ம முடிப்போம். உங்கள பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்படாம இருந்து தேவன் பக்கம் கீழ்ப்படுதலை முழு நோக்கமும் கொண்டு தேவன் பக்கம் திரும்புற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு ஏற்படாம இருந்துச்சுன்னா, கிறிஸ்தவம் நம்ம சொல்றோம்னா அப்படிப்பட்ட ஒரு மேல் பார்வையான கிறிஸ்தவம், பாவத்தின் மேல வெற்றி இல்லாத கிறிஸ்தவம், இன்னமும் உள்ளுக்குள்ள பாவ பிச்சுனாலையும் பாவத்தினாலையும் கட்டப்பட்ட கிறிஸ்தவத்தினால என்னங்க பிரயோஜனம், யோசிச்சு பாருங்க. அப்படி ஏற்படாம இருந்துச்சுன்னா நம்ம தான் இன்னைக்கு தேவன்கிட்ட கிறிஸ்துவ பாருங்க, அந்த குருடனுக்கு இருந்த அறிவு கூட நமக்கு இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ பார்த்து அந்த மெய்யான உணர்வோடு அந்த தேவனை நோக்கி கூப்பிடணும். அந்த தேவனை நோக்கி நம்ம கதறும் போது அவரு டெஸ்பரேட்டா பாட்டிமேஸ் மாதிரி கத்துற ஒரு ஆளையும் விட மாட்டார். சின்ன பிள்ளைங்களா நாங்க என்னதான் செய்யறது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சர்மன், எங்களுக்கு தான் மனம் திரும்புதல் வரமாட்டேது, ரட்சிப்பு வரமாட்டேது, என்ன இயேசு கிட்ட போங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ரட்சிப்பு என்னால கொடுக்க முடியாது, ரட்சிப்பு யாருனாலையும் கொடுக்க முடியாது, இயேசு கிட்ட போங்க, இயேசுவே நான் பாவியா இருக்கிறேன், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், மனம் திரும்புதல் வேணும், இயேசு கிட்ட போய் அந்த குருட கத்துன மாதிரி கத்தக்கூடாது, நமக்கு தெரியாது கத்தலாம். புரியுதுங்களா, ஒருவேளை சில பேருக்கு இப்படி கூட இருக்கலாம், பாவத்தை குறித்த உணர்வே இல்லைங்க, நான் ரொம்ப நீதிமான நல்லவன் நினைச்சுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வரவே வராது, இதெல்லாம் ஏற்படவே ஏற்படாதுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க செய்யலாம், 10 கட்டளைகளை மனப்பாடம் பண்ணிட்டு அதன்படி நடக்க பாருங்க. மலப்பிரசங்கம்னு இயேசு பண்ணார், மத்தேயு 5:6 இருக்கு, அதை நல்லா படிச்சுக்கிட்டு அதன்படி நடக்க பாருங்க. அதன்படி நீங்க நல்லவங்க நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க எவ்வளவு சீர்கட்டு இருக்கீங்கன்னு அதுதான் காமிக்கும். நியாயப்பிரமாணம் தான் நம்ம எங்க இருக்கிறோம், எவ்வளவு பாவிகள் நம்மளை காமிக்கும். உங்களை மத்தவங்களை வச்சு நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் முடியாது. ரீட் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், ரீட் த மவுண்ட் சர்மன் ஆன் த மவுண்ட், அதை படிச்சு அதன்படி நான் வாழணும், அதுக்கு நான் எங்க இருக்கிறேன்னு உங்களை பாருங்க, நீங்க எவ்வளவு பாவிங்க, நியாயத்திற்பு எப்படி நரகத்துக்கு நீங்க போவீங்கன்னு அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா, தேவன் தான் நமக்கு இதை ஏற்படுத்திட்டோம். நம்ம எல்லோரையும் அப்படி ஒரு பாவத்தின் மெய்யான உணர்வு அதான் முதல் வேரே முளைக்கிறது அந்த விதையில. தேவ வசனத்தை விதைக்கும் போது முதல் வேர் வருது என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பாவி, தேவனுக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, என் பாவத்தின் பாவம் வந்து கோபத்தினாலேயோ யாருனாலேயோ நான் செஞ்சிடல, என்னுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு தான் அது, நான் தான் அப்படி இருக்கிறேன், அவ்வளவு பெரிய பாவி நான், தேவனுக்கு விரோதமா அப்படி இருக்கிறவ, நான் போய் எப்படி நியாயத்தீர்ப்புல நிக்க முடியும்ன்ற முளைக்குது பாருங்க ஒரு வேறு, அதுதான் கிருபையின் ஆரம்பம். அந்த கிருபையின் ஆரம்பம் நமக்கு உள்ளத்துல நடக்கட்டும். தேவன் கிட்ட ஜெபம் செய்வோம்.